வணக்கம். வாடிவாசல் குறுநாவல் இரண்டாம் பாகம். உற்சாகம் தாழாமல் வேகமாக உளறி பேசிய கிழவன் வாயின் உதட்டோரங்களில் தேங்கி ததும்பிய இரத்த சிவப்பு எச்சில் நெடியும் உதட்டு இடுக்கிலிருந்து ஒழுகி வழிந்து அவன் நெஞ்சிலே படர்ந்து விழுந்தது. கிழவன் தன் இடது உள்ளங்கையால் அதை துடைத்து தோல் துணியாலே முழுக்க அழித்து வாயையும் துடைத்து கொண்டான். கிழக்கத்தியார்கள் இரண்டு பேரும் இந்த பாராட்டுதலை பெருமையுடன் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனாலும் பதில் உபசாரமாக பிச்சி சொன்னான், ஏம்பாட்டையா, உங்கள் செல்லாயி சொல்லி அதுக்கு விட்டா கொடுத்துருச்சு, அதான் பார்க்குறோமே. கிழவன் இழித்து சொன்னான், தம்பி, கிழவனை அப்படியெல்லாம் குளிப்பாட்டி பேசி மயக்கிற முடியாது. இளம்புள்ள நீ, தெரியுதா, கிழக்குத்தி சல்லிக்கட்டு அது வேற. கிழவன் தோள்களை குலுக்கி கொடுத்து கொண்டான். வேற விஷயத்துக்கு மாற்றப்போவது போல முகத்துடன் அவர்களை பார்த்தான். ஆமாம், வாழிபுரம் காளையை பற்றி ரொம்ப அக்குசா கேட்டுக்கிட்டீங்களே, எது காரியை பற்றி தானே? அவர்கள் இருவரும் சட்டென சிரத்தை கொண்டு அர்த்த பார்வையுடன் ஆமாம் என்று கூறிவிட்டு கிழவன் மேலே கேட்கப் போவதை ஆவலுடன் எதிர்பார்த்தார்கள். மூணாம் வருஷம் கிழக்கேந்து பெரியப்பட்டி சமீந்தார் வாங்கிட்டு வந்தாரே 2000 ரூபாய்க்கு, அந்த காரியத்தானே சொல்கிறீங்க? அதே தான் பாட்டையா, மருதன் ஆவலை வெளிக்காட்டி கொண்டு கேட்டான். இன்னைக்கு சல்லிக்கு அது வாராது போல என்று இழுத்தான். அவர்களை சுற்றி குரல்கள் உடனே கிழிகிழுத்து எழுந்தன. பொக்கவாய் கிழவன் உருட்டு சிரிப்பு சிரித்தான். நல்லா கேட்டுக்கிட்ட தம்பி, அது வருமானு உளறி கொட்டி ஆரம்பித்தான். பெரியப்பட்டி சமீன் மாடுக வராமல் செல்லாய் கட்டு கட்டி நான் பார்த்ததே இல்லை. என் மீசையும் நரைச்சி போச்சு. நல்லா கேட்டுக்க, இக்கினி பயலாக இருந்த நாள் முதல்ல நானும் ஒரு செல்லாயி சொல்லி தவறுனதில்லை. சமீன்தார் மாடுன்னு பேர் சொல்லி பரம்பரை வழக்கமாக வந்துக்கிட்டு இருக்கு, தெரியுதா? அதான் பாட்டையா, பெரியவங்கக்கிட்ட விவரம் கேட்டுக்கிறோம். இந்த பக்கம் சல்லிக்கட்டை பற்றி கேட்டுக்கிட்டது தான், முதக்க இப்போ தான் வாரோம் என்றான் பிச்சை, கிழவனை தூண்டிவிட்டு விவரம் பேசச் செய்ய. அடாத, நானும் அப்போவே தெரிஞ்சுக்கிட்டு தானே இவ்வளோ பேச வாரேன் என்றான் கிழவன் பெருமையுடன். தொழுவும் திறக்கிற சமயத்துக்குத்தான் சமீன் மாடுகளை கொண்டுட்டு வருவாங்க. பெரியப்பட்டி மாடுங்களால் வருஷம் 3-4 விழுக்காடு இல்லாட்டி சில்லாய் கட்டு ஒரு கட்டாக தெரியாது தம்பி. பெரியப்பட்டி மாடு வராதான்னு நல்லா கேட்டாப்போ. வருது வருது, வந்துக்கிட்டே கூட இருக்கும். ஏன் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னு பார்க்குறியா? அந்த பாருங்க, அங்கிட்டு சண்டையா முண்டாசும் கம்புமா நிற்கிறாங்களே, தெரியுதா? அத்தனையும் ஜமீன் ஆளுக படையாத்தான் வருவாங்க, தெரியுதா? சொல்லுங்க பாட்டையா, சொல்லுங்க. புதையில் கிடச்ச மாதிரி நீங்கள் சேர்ந்துக்கிட்டீங்க என்று புகழ்ந்து சொன்னான் மருதன். புகழ்ச்சி தலைக்கு ஏறவே கிழவன் தன்னை மறந்த பெருமை பேச்சிலே மூழ்கிவிட்டான். அவங்க தான் தம்பி இந்த சல்லியவே நடத்துகிறவங்க. சல்லியே அவரு தான் தம்பி, ஒரு முழு நோட்டை 1000 ரூபா அவரே உருமா வாங்கிறதுக்கு அளக்க தூக்கி கொடுத்துருக்கிறாருன்னா பாரு. சரி, இங்கிட்டு திட்டி வாசலுக்கு மேலே சிங்காரமாக சோழிச்சு மேடை போட்டிருக்கே, அது சமீந்தாருக்கு. சப் கலெக்டரு சூப்பரண்டு வந்தாக்கா அவர் பக்கத்தில் தான் உட்காந்துக்கருவாக. மற்றபடி வேற வெளிநாய் அந்த மேடையை நக்கி கூட பார்க்க முடியாது தம்பி. முடியாது, அவருக்கு தான் முத மரியாதை. வம்ச பரம்பரையாக அவங்க பாட்டை முப்பாட்டங்காலத்திலேருந்து பார்த்துக்க. இது கிழவனுடைய தற்பெருமை பேச்சை ரசித்து கேட்டுக்கொண்டில் இருக்கையிலேயே அந்த இரண்டு கிழக்கத்தியவர்களின் கண்கள் பாதை கட்டி போகிற வருகிற காளைகளையும் ஒரு கண் பார்த்து கொண்டேதான் இருந்தன. ஆற்றை நோக்கி பாதை பக்கமாக ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. முண்டாசும் கம்புமாக இருந்த படை குழம்பியிருந்த கூட்டத்தை விலக்கி பிரித்து வழி சுத்தம் செய்வதில் முனைந்து ஒரே களேபர சப்தம் கிளம்பியது. வருதுடோய் பெரியப்பட்டி காலைங்க, பாத்தியா தம்பி, வாத்த வாயில் இருக்கும்போதே அதுக்கு வந்துருச்சு. சிம்மம் கணக்கா 20 காளை, ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று, நெட்டுக்கும் வாரத கண்கொண்டு பார தம்பி, கிழவன் உற்சாகத்துடன் குவினான். காளைகள் கண்களில் படவும் கூட்டத்தின் உற்சாகம் அவிழ்ந்தது. ஒன்றுக்கு இரண்டாக கழுத்துகளில் புரண்ட பட்டை சலங்கை மாலைகளுடனும் கால் சதங்கைகளுடனும் கலகலப்புக்கு இடையே பூமி அதிரும்படியாக பெருமிதி போட்டு தூசியை கிளப்பி கொண்டு காளைகள் வந்தன. மேலே ஏதோ பெருமை பேச்சை தொடரப்போன கிழவன் அந்த இளந்தாரிகள் இருவரும் தன் பேச்சை முகம் பார்த்தும் கேட்கவில்லை என்பதையும் அவர்கள் கண்கள் மாட்டுக்கு மாடு தப்பிக்கொண்டிருப்பதையும் உணர்ந்து கொண்டான். தன் பேச்சு தோரணையை மாற்றிக்கொள்ளப் போகும் ஒரு குரலை தெரிவித்து கொண்டு அவர்கள் கவனத்தை திருப்பும்படியாக அவர்களை இன்னும் நெருங்கி நின்று, தம்பிகளா என்று தீவிரம் துணிக்க பேச ஆரம்பித்தான். சொல்லுங்க பாட்டையா, காது அதுபாட்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்கும் என்றான் பிச்சி. காளைகளின் வழியே ஓடவிட்டு கொண்டிருந்த தன் கண்களை கிழவன் பக்கமும் திருப்பாமல், அந்தா முதக்கா வருதாவாரு கரம்பக்காலை, யானைக்கு படாம்போத்தின மாதிரி சோடிச்சு கட்டையா ஈடுதாடா வலிச்சு விட்டாப்புல, அது சமீந்தார் விட்டு கண்ணு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியாகத்தான் தெரியும், அணைச்சு பிடிச்சி அமைக்கி போடலான்னு தான் தோணும். ஆத்தாடி படு விஷம், திமிழில் கை வைக்க கூடாது, போட்டவனை துணுக்காக உருட்டி எரிஞ்சிடும். ரெண்டு சீனி கிழங்கை குத்தி வச்ச மாதிரி கொம்பு பாரு, பிடிக்கே வராது. மொன்ன கொம்பு அள்ளையில் தட்டுச்சுன்னா விழா விட்டு போகும். கிழவன் ஒரு மூச்சு சொல்லி நிறுத்தினான். காளை அவர்கள் முன் வந்து திட்டிக்குள் நுழைந்து கொண்டிருந்தது. பக்கத்தில் நின்ற உள்ளூர்காரன் ஒருவன் அவனுடைய தோளை கிழவன் தட்டி தொடர்ந்து சொன்னான், என்னப்பா நான் சொல்கிறது சரிதானே, நம்ம சங்கிலி பயல், அட யாரு தெரியல முடிக்கிற, சொல்லுமாமா தெரியுது, வத்தல குளங்காலைய ஆக்கா துளுக்கி விட்டானே அவனைத்தானே சொல்கிற, அதான் அதான் என்று விஷயம் தெரிந்ததாக காட்டிக்கொண்டான் அவன். கிழவன் ஒரு இகழ்ச்சி சிரிப்பு சிரித்தான். வத்தல குளம் செவலையா, அது மாடுதானா, உழவு குட்டை இல்லை அது, அதை போய் பேசுறியே இப்போ, இதுக்கிட்ட பய மாட்டிக்கிட்டு என்ன துரட்டுப்பட்டான் தெரியுமா, அடி வவுத்தில் கொம்பை கொடுத்து தூக்கி அங்கிட்டு ஊசி விட்டுருச்சு, மொன்று கொம்போ பய புழைச்சானோ. பிச்சியும் மருதனும் இதையெல்லாம் காதில் வாங்கி கொண்டே வழிகாட்டப்படும் ஜமீன் மாடுகளின் போக்கு நோக்கம் குணம் இவைகளை யூகிக்க பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏழெட்டு காளைகள் கடந்து போய்விட்டன. என்ன தாத்தா பொழுதுக்கும் பேசிக்கிட்டே இருக்கீங்க, வார மாடுகளை பார்க்காம என்று ஒரு துடியான பயல் கிழவனுக்கு பின்னால் இருந்து கிரீச்சிட்ட குரலில் கத்தினான். கிழவன் பேச்சு சிறு பயலுக்கு ரசிக்கவில்லை. இல்லை, கிழவனிடம் நீ இடக்கு காட்டினான். யார்டாம என்ன பார்த்து அப்படி கேட்குறவன் என்று கிழவன் பின்னால் திரும்பினான். பிச்சி மருதன் கவனம் கூட இதனால் ஈடுபட்டது. பையனை பார்த்து சிரித்தார்கள். பையன் துணிச்சலுக்கு அசந்து போனார்கள். கிழவன் உரத்த சொன்னான், ஏண்டா பசுமாட்டு சாணியை மிதிக்க பயந்த பயலே, சொல்லிட்டு வேற பார்க்க வந்துட்டியா கூனி, மாட்டப்பாருன்னு என்னையா சொல்கிற, கண்ணை கட்டி சலங்கை மாலை சத்தத்தை கேட்டு சொல்லட்டுமா எந்தெந்த மாடு போகுதுன்னு, நாய்ப்பயல பேச வந்துட்டான் ஆளு, வீட்டுக்கு போய் உங்கள் ஆத்தா சேலைக்குள்ளே ஒண்டிக்கடா. ஒரே சிரிப்பு. பையன் அவமானம் தாங்காமல், போ தாத்தா என்று முகத்தை கீழ் நோக்கி நீழ விட்டு கொண்டு பின்னாடி போய்விட்டான். இன்னும் ஐந்தாறு ஜமீன் காளைகள் போய்விட்டன. கிழக்கத்திய வாலிபர்கள் இருவரது கண்களால் மதிப்பிடப்பட்டு அதது கிட்ட வரவும் கிழவன் அவைகளின் பூர்வோத்திரமும் போக்கு குணம் இதெல்லாம் அந்த வாலிபர்களுக்கு தன் அனுபவத்தை கொண்டு விளக்கி கொண்டிருந்தான். அதெல்லாம் அவர்கள் சிரத்தையாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். போக போக அவளுடன் கிழவனை தூண்டி கேட்கவும் செய்தார்கள். இத்தனை மாடுக கொட்டு முழக்கோடு போயிருச்சு என்று மருதன் முனகி இழுத்தான். பிச்சி திரும்பி கிழவனை பார்த்து புன்னகை செய்தான். மருதன் முனகியதை கிழவனும் கேட்டுவிட்டான். ஏன் தம்பி, என்ன அப்படி துடியா துடிக்கிறியே என்று கிழவன் வெடுக்கனை கேட்டான். ஏன் உழப்போறியா அது மேலே கேட்குறேன். அப்படிப்படுதா பாட்டையா உங்களுக்கு என்று பிச்சி சாந்தமாக கிழவனை கேட்டான். இல்லை, துடிப்பு காமிக்கிறதுலேருந்து மதிச்சு கேட்டேன் என்றான் கிழவன். இல்லாட்டி வாடியில் நின்று மாட்டை பற்றி கேட்குறவன் விலைக்கு பேசுவா கேட்பான். இதை புரிஞ்சுக்காட்டி பிச்சி சிரித்தான், பேசவில்லை. அதில்ல பாட்டையா என்று மருதன் ஆரம்பித்தான். பேரு பெத்த மாடை சும்மா கண்ணாட்டு பார்க்கலான்தான். கிழவனுக்கு அந்த சமாதானம் உள்ளுக்குள் போதுமானதாகப்படவில்லை. ஆனாலும் வெளிக்கு ஒப்புக்கொண்ட மாதிரி பேசினான். ஆ, இப்போ தெரியுது தம்பி, உங்கள் பக்கத்து மாடு இல்லை, அதான் சொல்லு. 2 வருஷம் ஆ போதே அந்த கரும்பிசாசு ஜமீன்தார் கைக்கு வந்து 2 சல்லிலையும் 1 அப்பனுக்கு மகன் சொல்லிக்கிட்டு அது மேலே இந்த வட்டாரத்தில் விரல் வச்சவன் ஒருத்தன் இல்லை. ஆஹா என்று வெடிச்சிருப்பை கிளப்பினான். நடுவில் காளைகள் வருகை தடைப்பட்டிருந்த அந்த சில நிமிஷங்களில் தங்கள் பக்கத்து காளை இந்த வட்டாரத்தில் பேரெடுத்த வரலாற்றை அறிவதில் அந்த 2 வாலிபர்களும் சிரத்தை காட்டினார்கள். கிழவன் புகையிலை எச்சிலை ஒரு தரம் விடக்கு விரல் இடுக்கு வழியாக புளிச்சென்று தன் காலுக்கு கீழே துப்பி விட்டு தொடர்ந்தான். மீச முளைச்சவனெல்லாம் அதை தொழுவரத்துக்குள்ள இருந்து கொண்டுட்டி வந்து உள்வாடியில் மூக்கு கவுத்தை அவுக்கிற போதே பம்மிடுவானுங்க. வயக்காட்டு எலி வங்கில் இழுத்துக்கிட்டு போகிறாப்புல. நின்று பார்க்க போறியே, அது ஆட போகிற ஆடத்தை அது மூண்ட இடத்துல கூட காலை வைக்க பயப்படுவானுங்க. வேடிக்கையை பாரு. ஆமாம், உங்கள் பக்கத்துலேயும் எவனாவது அதை? மருதன் பதில் முந்திக்கொண்டான். ஆமாம், அங்கிட்டும் ஆளே கிடையாது பாட்டையா, சும்மா சாடிக்கிட்டு தான் இருந்துச்சு. எல்லாம் கேட்டிருக்கேன் தம்பி நானும். டுரீன்னு அது முகத்துக்கு முன்னாடியோ வால் பக்கமோ கத்திக்கிட்டா போதும், பொறவு மீதியை பார்த்துக்கிட வேண்டியது தான். வாடி வாசலில் அதை அவுத்து விடுறதுக்கே நடுக்கமாக போச்சுங்க. அந்த பேர் நிற்கவும் தானே, அதே ஜோரில் சமீந்தார் வந்து கேட்குறப்போ 2 முழு நோட்டுக்கு தள்ளிட்டார் தேவர். பேர் போதும், ரூபாய கண்ணால் பார்ப்போம்னு. எல்லா விவரமும் எனக்கு நல்லா தெரியும் தம்பி என்று கிழவன் ஆரம்பித்தான். நான் கூட ஒருத்தவா உங்கள் உசிலனூர் சல்லிக்கட்டுக்கு வந்திருக்கேன். கவர்னர் வராருன்னு காட்டினாங்களே, அப்போது என்ன பிச்சு தம்பி எங்கிட்ட பார்த்துக்கிட்டு இருக்கியே, உனக்குத்தானப்பா சொல்கிறேன் என்று மறுபக்கம் பார்த்து கொண்டிருந்த பிச்சியின் கவனத்தை எடுத்தான். கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் பாட்டையா என்று பிச்சி ஜாடையாக கிழவன் பக்கம் திரும்பினான். மருதனும் கிழவனும் பேசி கொண்டிருக்க விட்டு தான் எதுவும் வார்த்தை சொல்லி கலக்காமல் கேட்டுக்கொண்டிருக்க மட்டும் இருக்க அவன் விரும்பினது மாதிரி அப்போது தெரிந்தது. அவன் கண்கள் அப்போது பராக்கு பார்த்து கொண்டிருந்தன. கிழவனுடைய வற்புறுத்தல் குரல்தான் அவனை ஜாடையாக திரும்ப வைத்தது. சல்லினா அது சல்லி, 1 நாள் போதாமல் மறுநாள் கூட விட்டாங்களே, 2000 மாடுகளில் ஒரே முட்டா கட்டி கிடந்துச்சு என்று கிழவன் 4-5 வருஷங்களுக்கு முந்திய சம்பவங்களை ஞாபகத்துக்கு கொணர்ந்து பேச பிரயாசைப்பட்டான். ஆமாம்ப்பா, நினைவுக்கு வருது. உங்கள் பக்கத்திலிருந்து பேரு பெத்த மாடு பிடிக்கிறவன் ஒருத்தன் இங்கே இருந்தானப்பா. தொண்டக்குள்ளாரணிக்கு இது பேரு அடைச்சி சில்லாரியா கருவலா, கொஞ்சம் வயசானவன். இரு, இந்த பிச்சி தம்பி சாலாத்தான் இருப்பான். அவன் காலை மாதிரி காலையாக விழுந்துக்கிட்டே இருந்தான். கவர்னர் கையால் கூட மெடல் வாங்கினான். அட, பிசாசுக்கு பிசாசாக மேலே விழுந்தானப்பா. அவன் மனுஷனா? ஒரு பிறவி அவன். அவன் பேர் என்னமோ. வேறெங்கேயோ குறிப்பு இல்லாமல் பார்த்து கொண்டிருந்தான் பிச்சி. மருதன் மட்டும் கிழவன் முகத்தையே நிலைத்து பார்த்து கொண்டிருந்தான். பெரியவர் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசுகிறத பாட்டியா என்றான். ஏன் ஞாபகம் நாசமாக போச்சு போ, அவன் பேர் உதட்டில் வல்லியே தம்பி. அந்த அம்புலியை சொல்கிறீங்களா பாட்டையா? அந்த பேர் தம்பி சொல்லிட்டியே, அம்புலி. ஆமாம், அம்புலி. அவன்தானப்பா பாவி பையன், அவன் கூட செத்து போயிட்டானாமேப்பா. 3வது வருஷம் இந்த காரிக்காலம் மேலே விழுந்து சமிந்தார்கைக்கு மாறுறதுக்கு முன்னாடி சளியில் எமப்பய அப்பா பெருமூச்சு விட்டு நின்றான் கிழவன். குத்து வாங்கி 6 மாதம் படுக்கையாக கிடந்தானாமே. அங்கிட்டிருந்து நம்ம ஊரில் பெண்ணை எடுத்தவங்க போன வருஷம் இங்கிட்டு வந்திருந்தப்போ சொன்னாங்க விவரம். உள்ளூரை சீ வச்சிருச்சாமே, அவனோட போச்சுப்பா அந்த சரித்திரமே. ஒரு பெருமூச்சு விட்டு, அந்த காலத்து தலை சிறந்த மாடு அணைக்கிறவனுக்கு மரியாதை நினைப்பு காட்டினான். மருதன் சடக்கென பிச்சி பக்கம் திரும்பி ஒரு அர்த்தப்பார்வை செலுத்தினான். பிச்சியின் முகம் இன்னும் எங்கோ பார்த்து திரும்பிதான் இருந்தது. சரி, அவர் சொல்கிறத கேட்டியா பிச்சி? நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்காரு என்று சொன்னவன் கிழவன் முகத்துக்கு திரும்பி சிரமப்பட்டு ஒரு நிதானத்தை குரலில் தெரிவித்து கொண்டு, பாட்டையா, அந்த அம்புலி மகன்தான் இந்த பையன் என்றான். கிழவன் சில வினாடிகளுக்கு திக்ப்ரமை கொண்டு வாயழாமல் பிச்சியின் முதுகை நிலைத்து பார்த்தவாறே நின்றான். பிறகு வார்த்தைகளை சேர்த்து கொண்டு அவனை நன்றாக முழுக்க பார்க்க தடுமாறி ஒரு 8 வைத்து பிச்சியின் தோளை தொட்டு இழுத்து திருப்பி, அடப்பாவி மகனே என்றான். தக்கத்தில் இருந்த அத்தனை பேர்களும் பிச்சியையே உள்ள கிளர்ச்சியுடன் பார்த்தார்கள். பிச்சியின் கண்களில் நீர் தேங்கி நிற்பதை கிழவன் கவனித்தான். திடீரென்று வந்து ஏதோ அமைக்கினது போல அந்த கிழவனுக்கு அந்த இளைஞரிடம் ஒரு பாசம் ஏற்பட்டு விட்டது. அம்புலிக்கு புறக்க கொடுத்து வச்ச பயடானி என்று கிழவன் உணர்ச்சி பெருக்கால் நாக்குழற பாராட்டினான். பிச்சி தம்பி என்று தோடை அமுக்கி கிழவன் சேர்த்தான். மனுஷனும் சரி மாடும் சரி வாடி வாசலில் கண்ணீர் சிந்தப்படாது. மரச்சாதிக்கு அது சரியில்லை, அதுவும் அம்புலியா படைச்சவனுக்கு. நாப்பிள பாட்டாயா வார்த்தையே கேட்டுக்க என்று மருதன் குரலை உயர்த்தி பிச்சி தற்போதைய சூழ்நிலை நினைவுக்கு திரும்பச் செய்ய பேசினான். தகப்பனை பற்றிய புகழ் பேச்சும் ஞாபகமும் சேர்ந்து உழுக்க உணர்ச்சி கொண்ட பிச்சி விரல்களால் கண்களை கசக்கி நீரை உலரச் செய்துவிட்டு சுபாவமான முகத்துடன் கிழவனை அபிமானத்தோடு பார்த்தான். தன் தகப்பன் பெருமை இவ்வளவு தொலைவுக்கும் எட்டி இருப்பது கண்டு அவனுக்கு திருப்தி மனம் நிறைந்து இருந்தது. பிச்சிப்பையா, எங்கனை சுற்றி இங்கனை வந்துட்டியே என்று கிழவன் அவன் முகத்தை பதிய பார்த்து கொண்டே சொன்னான். ஆமாம்ப்பா, மோச்சாயில் நல்லா சொல்லுதே, அப்பனுக்கு மகன் தப்பாமத்தான். வா தம்பி, மது தம்பி உனக்கும் தான் சொல்கிறேன், வா உட்காந்து வெத்தலை போடுங்க. அன்னைக்கு உங்கள் அப்பனோட வெத்தலை போட்டேன், இப்போ உன்னோட மானோட. அப்போ அப்பார் கூட நீங்கள் பேசியிருக்கீங்களா பாட்டையா என்று பிச்சி ஆவல் ததும்ப கேட்டான். அந்த கதையெல்லாம் சொல்கிறேன் தம்பி, வா வா உட்காந்து வெத்தலை போடுவோம், இங்கே வாடி திறக்க எம்மா நேரம் இருக்கே என்று கீழே குந்திக்கிட்டு உட்கார்ந்து இடுப்பிலிருந்து வெற்றிலை சுருக்கு பையை இழுத்து உருவினான் கிழவன். அவர்கள் கவனத்தை திருப்பக்கூடிய காளைகள் எதுவும் அப்போது வராததால் 2 இளவட்டங்களும் கீழே உட்கார்ந்தார்கள். கிழவனோடு பேச்சு கொடுப்பதில் அவர்களுக்கும் ஒரு சிரத்தை குவிந்துவிட்டது. 2 பாகம் முடிந்தது. நன்றி, வணக்கம்.